எங்கிருந்தோ வந்த விதை. பாகம் இரண்டு.
வந்திருந்த அதிகாரிகள் சாராவிடம் மீதம் இருந்த ரோஜா பூக்களை எல்லாம் பிடுங்கினர். அதிலிருந்து ரோஜாக்கள் கீழே உதிர்ந்தன. அவள் அழகாக கோத்து வைத்திருந்ததெல்லாம் நொடியில் சிதறின. அவர்கள் ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒன்றையும் சாராவின் அம்மாவிடம் கொடுத்தனர். மிஸ்ஸஸ் கிளே அவர்கள் சற்றென்று செல்ஃபோனை எடுத்து போலீஸை கூப்பிட்டார்.
சார், நான் ஸ்கூல் பிரின்ஸிபல் மிஸ்ஸஸ் கிளே பேசுகிறேன். இங்கே ஸ்கூலுக்கு சில தக்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப குழந்தைங்கள்லாம் மிரட்டி கலாட்டா பண்ணுறாங்க. ப்ளீஸ், நீங்கள் இங்கே வர முடியுமா?
சிறிது நேரத்தில் சைரன் அடித்துக்கொண்டு போலீஸார் அங்கே வந்து சேர்ந்தனர். வந்திருந்த அதிகாரிகளுக்கோ எந்த விதமான பதட்டமும் இல்லை. ஒரு விதமான புன்னகையோடு நின்றிருந்தனர். போலீஸார் அங்கிருந்த அதிகாரிகளை பற்றி பார்த்து பேசினர். யார் சார் நீங்கள்? என்ன கிலாடா பண்ணுறீங்க? இது ஸ்கூல் தெரியும் இல்லையா? அதுவும் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன், அதுமாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க? என்ன வீக்கெண்டில் போய் ஜெயிலில் உட்காரணும்னு உங்க நினைப்பா? ஹோர்ஷியானாவிடம் இருந்து வந்திருந்த அதிகாரிகளில் ஒருவர் போலீஸாரிடம் ஒரு நோட்டீஸ் ஒன்றை காட்டினார். அதை போலீஸார் ஒருவர் பின் ஒருவராக படித்து பார்த்தனர். படிக்கும்போதே அதில் ஒருவருக்கு உயர்த்தது. பள்ளிக்கூடத்தில் சுற்றி நின்று கொண்டிருந்த மற்றவர்கள் எல்லாம் என்ன நடக்கிறது என்று பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். போலீஸ்காரரில் ஒருவர் மிஸ்ஸஸ் கிளே அவர்களிடம் அந்த நோட்டீஸை காண்பித்தார். தலைமை ஆசிரியரும் அதை படித்தார். அவருக்கும் உயர்த்து கொட்டியது. அவர் மெதுவாக தன் பக்கத்தில் நின்றிருந்த சாராவின் அம்மாவிடம் அந்த நோட்டீஸை காண்பித்தார். சாராவின் அம்மாவும் அதை படித்தார்.
வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? எங்கள் ஸ்கூலுக்காக நடத்துகிற ஃபண்ட்ரேசர் இது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ டிஸ்கஸ்டிங்.
அம்மாவின் கத்தலை கேட்ட சாரா பயந்து போனாள். அவளுக்கு ஏதோ பெரிய தப்பு ஒன்று நடந்த மாதிரி தோன்றியது.
என்னாச்சும்மா?
அவள் அம்மாவுக்கோ ஆத்திரத்தில் மூச்சு இறைத்தது. ஹோர்ஷியானாவின் அதிகாரிகள் கொல்லென்று சிரித்தனர். மேடம், நாங்கள் லா படித்தவங்க. மேடம், நாங்கள்லாம் அட்டோர்னிஸ். லா எங்கள் பக்கம் இருக்குது? ஏதோ போலீஸ் கீலீஸ்னு பயமுறுத்தினீங்களே, என்னாச்சு? அவங்களே வாய மூடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா? லா மேடம், லா. அதை மீற யாராலையும் முடியாது. நாங்கள் என்ன பொழுது போகாமல் வந்து கலாட பண்ணுற ரோடிங்க நினச்சிங்களா? அருணுக்கு விஷயம் புரிய ஆரம்பித்தது. ஹோர்ஷியானாவின் அதிகாரிகள் சாராவிடம் இருந்த ரோஜாக்களே தங்கள் பேட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்று நிரூபித்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸும் இருந்தன. போலீஸார் தங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தனர். மிஸ்ஸஸ் கிளே அவர்கள் மௌனமாக இருந்தார். அவரும் தான் என்ன செய்ய முடியும்? ஹோர்ஷியானாவின் அதிகாரி மிஸ்ஸஸ் கிளேயை பார்த்து பேசினார். மேடம், ஃபண்ட்ரைசர்னு அப்படி சொல்லிட்டு எங்கள் கிட்ட பர்மிஷன் இல்லாமல் எங்களோட பேட்டன்ட் ப்ராப்பர்ட்டியை விற்று நீங்கள் காசு பண்ணது தப்பு. அதுவும் உங்கள் கேம்பஸில் வேறு நடக்க விட்ருக்கீங்க. அது மிகப்பெரிய தப்பு. அதனால் நாங்கள் இந்த பொண்ணும் அவங்க அம்மா எல்லார் மேலேயும், அதுவும் உங்கள் ஸ்கூல் மேலேயும் நாங்கள் லா சூட் கொடுக்க போகிறோம். எங்களை நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து பார்த்துக்கோங்க. சாரா அருணை பயத்தோடு பார்த்தாள். தன்னால் தன் உயிர் தோழிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டது என்று அவன் வருந்தினான். தான் போவிக்கிற ஐடியா கொடுத்துருக்காவிட்டால் இந்த வம்பு வந்திருக்காது என்று நினைத்தான். தன்னை அறியாமல் கண்ணீர் பொங்கி வந்தது. சாராவிற்கு அருண் மீது எந்த கோபமும் இல்லை. அவனை எந்த தருணத்திலும் நட்போடு நினைத்து கொண்டாள்.
சாரா, ஐ எம் ஸோ சாரி. இட்ஸ் ஓகே அருண், நீ ஒன்றும் இது தெரிஞ்சு பண்ணல. இட்ஸ் ஆல் ரைட். ஐ எம் சாரி மிஸ்ஸஸ் ஃப்ளவர்ஸ்.
சாராவின் அம்மாவிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அருண். அவர் அவனை செல்லமாக ஒரு தட்டி தட்டி அணைத்து கொண்டார். அவர் கண்களிலும் கண்ணீர் மெதுவாக வந்தது. ஏய் யங் மேன், யங் லேடி. அங்கு வந்திருந்த ஹோர்ஷியானாவின் வக்கீல் அருணியும் சாராவையும் கவர்த்து பேசினார். இப்போ புரியுதா? லாவை மீறி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் எங்கள் பேட்டன்ட் ப்ராப்பர்ட்டியை எங்கள் லைஃப் மாதிரி நாங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். யாராவது எதனாச்சும் வம்பு பண்ணினா, அது எல்டர்லி பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களை மாதிரி சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, நாங்கள் விடவே மாட்டோம். புரிஞ்சுதா? அருண் கண்களில் கோபம் தெரிந்தது. சாராவை இறுக்கமாக பிடித்து கொண்டு ஒரு முறை முறைத்தான். வக்கீல் அதை சட்டை செய்யாமல் அங்கிருந்து நகர்ந்தார்.
சாரா வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் க்ளீன் பண்ணிவிட்டு. ஆனால் வீட்டுக்கு போகிறச்சே அப்பா கிட்டே இதெல்லாம் பற்றி ஒன்றும் சொல்லாத. ஓகே? ஓகேம்மா. அருண், நீயும் கிளம்பு. நான் அம்மா கிட்டக்க அப்புறமா ஃபோனில் பேசுகிறேன்னு சொல்லு. ஆல்ரைட். ஓகே மிஸ்ஸஸ் ஃப்ளவர்ஸ்.
சாராவின் அம்மா ஹோர்ஷியானாவின் வக்கீலை பார்த்து பேசினார்.
சார், இதில் தப்பு எங்களோடது தான். ஐ அக்ரி. ஆனால் ஸ்கூலுக்கு வந்து இதில் எந்த ஒரு ரோலும் கிடையாது. கேன் யூ ப்ளீஸ் லீவ் தம் அவுட்?
அந்த வக்கீல் கொல்லென்று சிரித்தார். அவர் மூஞ்சியில் ஒரு குத்து குத்தலாம் போல இருந்தது அருணுக்கு. மேடம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே இந்த திருட்டுத்தனம் பண்ணீங்க? ஒரு கம்பெனியோட ப்ரொடெக்டட் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அதோடய பர்மிஷன் இல்லாமல் விற்று காசு பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் சும்மா விட்டுருவோமா? வக்கீலோடு இன்னும் பேசினால் நேரம் விதாம் வீணாகும் என்று சாராவின் அம்மாவிற்கு புரிந்தது. அவர் தலைமை ஆசிரியை மிஸ்ஸஸ் கிளே அவர்களிடம் விடைபெற்று கொண்டு சாராவை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். சாராவின் வீட்டில் ஒரு பூகம்பமே வெடித்தது. சாராவின் அப்பா கொஞ்சம் கூட நிதானமே இல்லாமல் லபோ திபோ என்று கத்தினார். சாராவின் அம்மாவிற்கு தன் கணவர் பேசியவை, அதுவும் தங்கள் மகள் முன்னர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் எரிச்சலை ஊட்டின.
பீட்டர், ஒரு சின்ன குழந்தை முன்னாடி இந்த மாதிரிலாம் ஏன் கண்ட மாதிரி கத்துறீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாவ? நிதானமாக அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு யோசிக்கலாம். அப்பா, நம்ம வீட்டு ரோஜா செடி ஒரு வைல்டுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க? அது எல்லாத்தையுமே கிளியராக பார்த்துட்டு தானே அப்படி சொன்னீங்க? இப்போனா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு ஏன் சொல்கிறீங்க?
பீட்டர் தன் மகள் தன் மீது குற்றம் சாட்டியதை பார்த்து சீறினார். சாரா, என்ன அதிக பிரசங்கித்தனம்? நீ பண்ண இந்த முட்டாள்தனத்தில் நமக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு பார்த்தியா? பீட்டர் ஒரு இடத்தில் உட்காராமல் அங்கும் இங்குமாக நடந்தபடி கத்தினார். எல்லாத்துக்கும் அந்த அருண் பாய தான் காரணம். அப்போ தான் சொன்னேன், கேட்டிங்களா, நமக்கு இந்த பூ விற்கிற வேலையெல்லாம் வேணான்னு. ஒழுங்காக கேக் மாதிரி பண்ணி பேக் சேல் பண்ணியிருக்கலாம். அப்போவாது ஃபண்ட்ரைசரில் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த பொடிப்பைய ஐடியா கொடுத்தானா, அதை அவங்க செஞ்சாங்களாம். என்ன கிறுக்குத்தானுண்டாது? சாரா தான் சின்ன பொண்ணுனா, எங்கே போச்சு உனக்கு புத்தி சூசன்?
அப்படி என்ன பெரிய ப்ராப்ளம் வந்தது? அவங்க என்ன லா சூட் போடுறாங்கன்னு பார்க்கலாமே. நம்ம தான் லாக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே பண்ணலையேப்பா, யோசிச்சு பாருங்க.
சூசன், என்ன வளர்த்துருக்க இந்த பொண்ணை, இப்படி அப்பேரன்ஸை எழுத்து பேசுறது அதிக பிரசங்கி. சூசனுக்கு சூடாக திருப்பி பதில் கொடுக்க தோன்றியது. எரியும் நெருப்பில் என்னையை விடுவானேன் என்று ஒன்றும் சொல்லாமல் இருந்து விட்டார்.
அப்பா, நீங்கள் ஏன் இல்லை அம்மா விழுக்கிறீங்க? நான் உங்களை ஒரு கேள்வி தானே கேட்டேன். நீங்கள் தான் கேள்வி கேட்டால் தான் பதில் வரும். அப்போ தான் நம்மளோட கம்யூனிட்டி ப்ரோக்ரெஸ் ஆகும், நாடு ப்ரோக்ரெஸ் ஆகும் ஆகும்னு எனக்கு அட்வைஸ் கொடுத்தீங்க. வேர் யூ ஜோக்கிங் தென்? அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அருணை பற்றி எதுவுமே தப்பாக பேசாதீங்க. அவனால் இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு தெரியும்ல. இன்ஃபேக்ட் இந்த இன்சிடென்ட்னால கூட இன்னும் ஏதாவது நல்லது நடக்கலாம். அப்படியே எடுத்துக்கோங்களேன்.
வளர்ந்த கடை மாறில் பாய்ந்தது போல இருந்தது வீட்டிற்கு. ஹோர்ஷியானா நிறுவனம் வெறுமனையும் மிரட்டுகிறார்களா, இல்லை உண்மையிலேயே தான் தன் குடும்பத்தின் மீது லாசூட் போடப்போகிறார்களா என்று அவருக்கு கவலை வந்தது. வழக்கு என்று வந்துவிட்டால் ஹோர்ஷியானா ஒரு ராட்சசன் என்று அவருக்கு தெரியும். அவரே பல வழக்குகளில் தன் நிறுவனத்திற்காக விட்னஸ் ஆக இருந்திருக்கிறார்.
அம்மா, அப்பா, கொஞ்சம் அமைதியாக நிதானமாக உட்காந்து பேசலாமா? இன்ஃபேக்ட் இதை பற்றி நம்ம யாருக்கிட்டையாவது அட்வைஸ் கேட்கலாமா?
சாராவின் குரலில் தெளிவு இருந்தது. சூசன் பெருமிதத்தோடு பார்த்தார். அப்பா பீட்டருக்கும் காய்ச்சி மூச்சு என்று கத்துவதால் ஒரு லாபமும் இல்லை என்று புரிந்தது. மெதுவாக தலையாட்டி சம்மதம் தெரிவித்தார்.
ஓகே, வாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இதை பற்றி பேசலாம்.
அப்போது அவர்கள் வீட்டில் டெலிஃபோன் மணி அடித்தது. சாரா ஓடிப்போய் எடுத்தாள்.
யா, ஹாய் பரி, வாட்ஸ் அப்?
மறுமுனையில் ஒரு தயக்கம் இருந்தது. பதில் உடனே வரவில்லை.
அருண், என்ன சத்தமே இல்லை? அது அருண், ஏன் இப்படி ஹெசிடேட் பண்ணுற? நான் என்றைக்குமே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், தெரிஞ்சுக்கோ. ஓ, தேங்க்ஸ் சாரா, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது.
அருண் என்ற பெயரை கேட்டதும், சாரா சொல்வதை கேட்டதும் பீட்டருக்கு கோபம் வந்தது. அவர் எழப்பார்த்தார். சூதன் அவரை தடுத்து நிறுத்தினார். அமைதியாக இருக்கும்படி கண்களால் கேட்டுக்கொண்டார்.
கில்ட்டி? நீ என்ன தப்பு பண்ண? வெல், நான் தானே இந்த புக்கே ஐடியா கொடுத்தேன். ஸோ அந்த ரோஸ் புஷ் தானாக வளர்ந்தது, அது ஒரு பேட்டன்ட் இதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? கமான் அருண்.
பீட்டர் சூசனை பார்த்து ஒரு முறை முறைத்தார். சாரா மேலும் பேசினால் பீட்டர் எரிமலை ஆகிவிடுவார் என்று சூசன் பயந்தார்.
சாரா, அருண்கிட்ட அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடவா, நேரமாயின்னு இருக்கு பாரு.
அம்மா சொன்னது அருணுக்கும் கேட்டு விட்டது.
ஓ, உங்கள் அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே, ஆல்ரைட் அருண், நானே சாப்பிட்ட அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே, பாய்.
அப்பாவின் அருகே சென்று உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் சாரா. அவர் ஏதும் சொல்லாமல் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தார். சூசன் எதிரே வந்து அமர்ந்தார். சாரா தட்டில் சாப்பாட்டை போட்டுக்கொண்டாள்.
பா.
பீட்டர் புத்தகம் படிப்பதில் மும்முரமாக இருந்தார்.
பா.
என்ன என்பது போல சாராவை பார்த்தார்.
சாப்பிடும்போது புக்கு வேண்டாம்னா கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா? நம்ம இந்த லாசூட் பற்றி பேசலாம் ப்ளீஸ்.
அருண் சாராவிடம் பேசிவிட்டு அவளுக்கு எப்படி உதவுவது என்று யோசித்தான். அப்பா ஊரில் இல்லாததால் அம்மாவும் கீழறையில் புத்தகம் படித்து கொண்டிருந்தார். வீடே அமைதியாக இருந்தது. அருண் அம்மாவிடம் கொஞ்ச நேரம் பேசலாமா என்று நினைத்தான். அவனுக்கு அது தோதாகப்படவில்லை. சற்று நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தவன் என்ன தோன்றியதோ பட்டென்று தனது கம்ப்யூட்டரை ஆன் செய்தான். ஹோர்ஷியானா நிறுவனத்தின் லா சூட்ஸ் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கினான். கூகுளில் சர்ச்சிலில் அமர்ந்தான். விதைகளுக்கு பேட்டன் செய்வதை பற்றியும் படித்தான். செடிகளின் விதைகளை விஞ்ஞானிகள் எவ்வாறு மாற்றி அமைப்பதை பற்றியும் ஜிஎம்ஓ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கனிசம் என்ற ஒரு பெரிய ரீசர்ச் இருக்கிறது என்று அது பற்றி அறிந்தான். அக்ரிகல்ச்சரல் சயின்ஸின் வளர்ச்சி, அதன் அற்புதம், அப்படி செய்வதால் வரும் நன்மை தீமைகள் என ஏராளமாக அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைத்தது. அவனுக்கு ஒரே ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் பயமாகவும் இருந்தது. எவ்வளோ தெரிந்து கொள்ள முடியுமோ அதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பின்னர் அம்மாவிடம் கேள்வி கேட்கலாம் என்று நினைத்தான். இயற்கையாக விளையும் செடிகள் பலவித நோய்களால் மடிந்து போகலாம். ஒரு சில செடிகள் குறிப்பிட்ட வெதர் கண்டிஷனிலோ குறிப்பிட்ட மண்ணிலோ தான் வளரும். ஒரு செடியின் பூவோ காயோ பழமோ ஒரே அளவில் தான் இருக்கும். ஆனால் ஜிஎம்ஓ முறையில் ஒரு செடியின் குணாதிசயங்களை, அதாவது கேரக்டரிஸ்டிக்களை மாற்ற முடியும். செடியின் விதைகளை விஞ்ஞானிகள் மாற்றியமைத்து அந்த செடியின் இயல்புகளை, நேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்களை எவ்வாறு மாற்றி அவ்வாறு அமைக்கப்பட்ட விதைகளை அந்த நிறுவனத்தால் பேட்டன்ட் என்ற உரிமையில் பாதுகாக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டான். இதை சட்டம் அனுமதிக்கிறது. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சொத்துக்காக, அதன் பாதுகாப்புக்காக கொடுக்கப்படும் சலுகையை ஹோர்ஷியானா போன்ற நிறுவனங்கள் எப்படி தங்கள் லாபத்திற்கு உபயோகிக்கின்றன என்பதை அருண் படித்து தெரிந்து கொண்டான். ஹோர்ஷியானா போன்ற நிறுவனங்கள் தயாரித்து பேட்டன் செய்து வைத்த விதைகளை யாராவது உபயோகப்படுத்த விரும்பினால் அதற்கு அவர்கள் ராயல்டி ஒன்றை கட்டணமாக கொடுக்க வேண்டும். தொகையை கொடுக்க முடியாதே ஸ்மால் ஃபார்மர்ஸ் அந்த ஜிஎம்ஓ விதைகளை பயன்படுத்த முடியாது. லாப நோக்கில்லாத நிறுவனங்கள், அதாவது நான் ப்ராஃபிட் நிறுவனங்கள், இயற்கை விதைகளை கட்டணம் இல்லாமல் கொடுத்தாலும் ஜிஎம்ஓ விதைகளில் கிடைக்கும் அபரீத விளைச்சல் அவற்றில் கிடைக்காது. அதனால் ராயல்டி கட்டணம் அதிகம் என்றாலும் பல விவசாயிகள் ஜிஎம்ஓ விதைகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். ஜிஎம்ஓ விதை செடிகளிலிருந்து வரும் விதைகளை உபயோகிக்க மீண்டும் அவர்கள் ராயல்டி கொடுக்க வேண்டும். இதன் மூலம் அவர்கள் கடனாளி ஆகிக்கொண்டே இருப்பார்கள். ஹோர்ஷியானா போன்ற நிறுவனங்கள் லாபம் அடித்து கொண்டே இருக்கும். யாராவது கொடுக்காவிட்டால் இந்த நிறுவனங்கள் சட்டத்தை பயன்படுத்தி அவர்களை ஒரு வழி செய்து விடுவார்கள். பல நாடுகளின் அரசாங்கமே சட்டபூர்வமாக இதை அமைப்ப அனுமதிப்பதால் யாரும் ஒன்றும் தடுக்க முடியவில்லை. இப்படியே போனால் பல விவசாயிகள் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங்கே விட்டுவிடும்படி ஆகிவிடலாம் என்று எழுதியிருந்தது. அருணுக்கு இப்போது சாராவின் குடும்பத்தினர் எந்த மாதிரி வம்பில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக புரிந்தது. மாடிப்படியில் அம்மா ஏறி வரும் சத்தம் கேட்டது. தன் அறைக்குத்தான் வருகிறார் என்று அவனுக்கு தெரியும். உள்ளே வரட்டும் என்று காத்திருந்தான்.
என்னம்மா? ஓ, இன்னும் தூங்கலையா அருண்? ரொம்ப நேரம் ஆச்சே. நாளைக்கு சாட்டர்டே தானம்மா, அதனால தான் முழிச்சுட்டு இருக்கேன். ஓ, தூக்கம் வரலையா? சாராவை பற்றி யோசிச்சுட்ருக்கியோ? நான் கொஞ்சம் இந்த ஜிஎம்ஓ சீட்ஸ் பற்றி படிச்சுட்ருக்கேம்மா. இந்த அக்ரிகல்ச்சரல் சயின்ஸில் எப்படிலாம் பண்ண முடியுமா என்ன? அமேசிங்காக இருக்கே.
கீதா உள்ளே வந்து சேரில் அமர்ந்தார். அருண் படுத்து கொண்டிருந்ததை அவரும் படித்தார்.
இப்போ எல்லாம் இந்த அக்ரிகல்ச்சரல் சயின்ஸுங்கிறது பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு அருண். சில பேர் ஃபார்மிங்கே விட்டுடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி படிக்க படிக்க மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அம்மா, சாராவோட அம்மா அப்பா அவங்கக்கிட்ட பேசினாங்களா? ஆமாம், பீட்டர், சூசன் ரெண்டு பேருமே என்கிட்ட சில முக்கிய விஷயங்கள் பற்றி பேசினாங்க. நான் அவங்களுக்கு ஒரு லாயரோட ரெஃபரல் கூட கொடுத்துருக்கேன். அம்மா, உண்மையிலேயே அவங்க இந்த ஹோர்ஷியானா அவங்க மேலே லாசூட் போட போகிறாங்களாம்மா. இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்த அந்த லாயர்ஸை என்னமாக ரெகுலர் பண்ணிட்டாங்க. நானும் சாராவும் பயந்தே போயிட்டோம். இன்ஃபேக்ட் எங்களோட பிரின்ஸிபல் கூட ஆடி போயிட்டாங்க. ஆனால் சாராவோட அம்மா அப்படி ஒரு கற்று கத்தினாங்க, அவன் இவ்வளோ கோவப்படி நான் பார்த்ததே இல்லை.
கீதா அருணின் முதுகில் செல்லமாக தட்டினாள்.
நீ சாரா கிட்ட பேசினியா? அவள் எப்படி இருக்கா? ஓ, அவள் ரொம்ப கூலாக இருக்கம்மா.
அருண் கம்ப்யூட்டரை ஆன் செய்தான். கட்டிலில் போய் படுத்து கொண்டான். அம்மா அவனுக்கு போர்த்தி விட்டார்.
ஓகே, குட் நைட் அருண்.
அருண் சில நொடிகள் மௌனமாக இருந்தான்.
அம்மா, எனக்கு கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே?
கீதா ஒரு நமிட்டுச் சிரிப்போடு அருணின் தலையை வருடினார். அந்த இரவு ஒரு நீண்ட கேள்வி பதில் இரவாகப் போகிறது என்று எண்ணி தனக்குள் சிரித்து கொண்டார். கீதா நைட் லைஃப் லைட்டை ஆன் செய்தார். அருண் படுத்துக்கொண்டு போர்வையை பொருத்தி கொண்டான். கீதா கட்டில் அருகே இருந்த ரெக்லைனிங் சேரில் அமர்ந்தார். அவருக்கு அருணின் சிறு வயது சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன. அன்று போலவே இன்றும் இரவில் கேள்வி கேட்கும் அருணை பார்க்கும்போது கீதாவிற்கு பெருமையாக இருந்தது. இன்னும் சில வருடங்களில் அருண் காலேஜ் சென்று விடுவான். அதன் பின்னர் இந்த மாதிரி இந்த ஸ்மால் ஸ்மால் மூமெண்ட்ஸ் கிடைக்குமா என்று யோசித்து பார்த்தார். அருண் பேசட்டும் என்று இருந்தார். அந்த அறையில் இரவு நிசப்தம் நிலவியது.
எப்பம்மா இந்த மாதிரி ஜிஎம்ஓ ரிசர்ச் எல்லாம் ஆரம்பித்தாங்க? ஒரு 30 இயர்ஸ் இருக்கும் அருண். அமெரிக்கா மாதிரி வெல்த்தி கண்ட்ரீஸ் தான் இதில் ஆரம்பித்தாங்க. ஹோர்ஷியானா மாதிரி கார்ப்பரேட்ஸ் பிக் டைம் ரீசர்ச்சர்ஸை வச்சு அந்த ரீசர்ச்சை ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் இது ஒரு ரிசர்ச் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. ஆனாம்மா, ஒரு நேச்சருக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையா? நேச்சர் வந்து ஒரு ஒரு ரீசன்னால் தானே இந்த சில விஷயங்கள் அப்படி இருக்குது. ஒரு செடியோட நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸை மாற்றணுங்கிறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கரெக்ட்.
கீதா கொட்டாவி விட்டார். எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெச் செய்து கொண்டார்.
ஓ அம்மா, தூக்கம் வருதா? சரி, அப்போ இன்னொரு நாள் பேசலாமா? இல்லை அருண், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் ஒன்று மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடு, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்.
கீதா அறையை விட்டு போய் சில நிமிடங்களில் திரும்பி வந்தார்.
அப்பாடா, நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போ கேளு அம்மா, இந்த ஜிஎம்ஓ சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் தானே ஹியூமன் ரேஸ் இவ்வளோ வருஷம் இருந்தது? ஐ டோன்ட் நோ அருண், இந்த சயின்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் ப்ரோக்ரெஸ்ங்கிறதுனால நமக்கு நிறைய நல்லது கிடச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போவோம். ஆனால் இப்போ கார், பிளேன் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சேஞ்சஸ் வந்திருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் நிறைய ப்ரோக்ரெஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் அக்ரிகல்ச்சர்லேயும். இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனுக்கு ரைஸ், வீட் அந்த மாதிரி கிரெயின்ஸ் எல்லாம் வருஷத்துக்கு 3 தரம் ஹார்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி தேவைப்படுது. அப்படி இல்லாட்டி ஃபுட் டெஃபிசிட் அந்த மாதிரி வந்துடுமே. இயற்கை கொடுக்கறத அப்படியே உபயோகிச்சாக்க அதில் நமக்கு ஃபுட் டெஃபிசிட் வர மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இதில் வந்து இந்த குளோபல் வார்மிங்னால் வேறு ப்ராப்ளம் இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா இந்த ஜிஎம்ஓங்கிற கான்செப்டே குளோபல் வார்மிங்கை டேக்கிள் பண்ண ஆரம்பித்தது தான். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக ஹோர்ஷியானா மாதிரி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் அதை ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெப்பனா?
அருணுக்கு வியப்பாக இருந்தது. விவசாய நலனுக்காக செய்யப்படும் ஒன்று எப்படி வெப்பனாக ஆகக்கூடும்?
ஆமாம் அருண், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மர்ஸை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஜிஎம்ஓ சீட்ஸ் தவிர வேறு எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கார்பரேட்ஸ். அவங்க ஃபார்மர்ஸ் இந்த சீட்ஸ் வாங்கணும்னா நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். கவர்மெண்ட் ஏமா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு சிட்டிசன்ஸோட வெல்ஃபேர் தானே முக்கியம். ஒரு ஏழை ஃபார்மர் எப்படி கடனில் கஷ்டப்படுறவங்க? அது கவர்மெண்ட்டோட ரோல் இல்லையா?
அவன் கேட்டது சரியான கேள்வி. பணபலம் உள்ள பெரிய கார்பரேஷன்ஸ் தாங்கள் நினைத்தபடி நடக்க தொடங்கினால் அப்புறம் ஸ்மால் ஃபார்மர்ஸ்னால் என்ன செய்ய முடியும்? கவர்மெண்ட் என்பது மக்களுக்காகத்தானே.
என்னம்மா குவைட்டாக இருக்கீங்க, நான் கேட்டது சரிதானே? ஓ 100% அருண், ரொம்ப கிளியராக கேட்டேன். ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி கார்பரேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கிற வெல்த் யூஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸை யூஸ் பண்ணி லாபிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் அப்ளை பண்ணி நிறைய லீடர்ஸை அவங்களோட சைடில் இழுத்துடுறாங்க. அந்த லீடர்ஸும் அவங்களுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற கேம்பெயின் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இதனால் அவங்களோட இன்டெக்ரிட்டியை லூஸ் பண்ணிடுறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி மக்களும் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸும் தான்.
அப்பொழுதுக்கு கீதாவின் செல்ஃபோனில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது. என்ன என்று எடுத்து பார்த்தார். அது சாராவிடமிருந்து வந்திருந்தது. ஆண்டி, இஸ் அருண் ஸ்டெல் அப்? மே ஐ கால் ஹிம்?
ஓ, யாருமா இந்த நேரத்தில்?
கீதா செல்ஃபோனை அருணுக்கு காண்பித்தார். அருண் ஏதும் சொல்லும் முன் கீதாவை டயல் செய்தார். ஒரு மணி மணி அடித்ததுமே மறுமுனையில் சாராவின் குரல் கேட்டது.
ஹலோ கீதா ஆண்டி. ஓ, ஒன் மினிட் சாரா, அருண் கிட்ட கொடுக்குறேன்.
அருண் செல்ஃபோனை வாங்கி அதன் ஸ்பீக்கரில் போட்டான்.
ஹே சாரா, எப்படி இருக்க? நான் ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன். ஓ நைஸ். தூங்கிட்டியா அருண்? எனக்கு தூக்கமே வரல, அதான் கூப்பிட்டேன். சாரா, நான் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நிறைய கேள்வி கேட்கறதுக்கு இருந்தது. இன்னைக்கு நடந்ததை பற்றி தான். கீதா ஆண்டி, எனக்கும் கேள்வி இருக்கு, கேட்கலாமா?
கீதா சிரித்து கொண்டார். இன்று இரவு சிவராத்திரி தான் என்று அவருக்கு தோன்றியது.
ஓ டெஃபினெட்லி சாரா, அருணுக்கு இப்போ தான் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டி, இந்த ஜிஎம்ஓ சீட்ஸ் எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி லா டசன்ட் கேர் அப்படின்ட்டு அந்த லாயர்ஸ் சொன்னாங்க. அப்பாவும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஹோர்ஷியானாவோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான். இது என்ன அநியாயமாக இருக்குது? எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு செடி தானாக வளர்ந்ததுன்னா அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? அதுவா காற்றுல வந்து விழுந்தாக்க வாட் கேன் பி டூ அபவுட் இட்? சரா, நீ சொல்கிறது ரொம்ப சரி. இப்படி தான் சில ஃபார்மர்ஸும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. இப்போது ஒரு ஃபார்மர் பணம் கொடுத்து இந்த ஜிஎம்ஓ சீட்ஸை வாங்கி ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோ. அவரோட செடியிலிருந்து காற்று மூலமாக ஒரு சீட் எங்கேயாவது போய் விழுந்து, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஃபார்மரோட ப்ராப்பர்ட்டியில் விழுந்து அதுலேருந்து ஏதாவது வளர்ந்துச்சுன்னா, இப்போ அந்த ஃபார்மரும் கம்பெனிக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஹோர்ஷியானா மாதிரி கார்பரேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு நடந்ததும் அதே மாதிரி தான். அவங்களோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இப்போ உங்கள் கிட்டக்க இருக்குது, அதுக்கு அவங்க பணம் கேட்குறாங்க. இதெல்லாம் லீகலி கரெக்ட்.
மேலும் சில மணி நேரம் பேச்சு போனது. கீதா பழுக்க டைமாக அதை முடித்துக்கொள்ள சொன்னார். அவருக்கு தூக்கம் வந்தது.
பாகம் மூன்றில் பார்ப்போமா?